நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
சிறுதானியங்கள் உற்பத்தி மற்றும் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் சமுதாய வானொலி வேளாண்மை பள்ளி பாடம். இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் நபார்ட்.
கிராமங்கள் அனைத்தையும் இணைக்கிறது நபார்டு. கிராமங்கள் செழிக்க தேசம் செழிக்கும்.
நேயர்களே, சிறுதானிய பயிர்கள் உற்பத்தி மற்றும் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் அப்படிங்கிற தொடர் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம கேட்க போறது சிறுதானியங்களில் நோய் மேலாண்மை. இதை பத்தி நமக்கு சொல்றதுக்காக நம்ம பல்கலைக்கழகத்துல சிறுதானிய பயிர்கள் துறையிலிருந்து பேராசிரியர் முனைவர் தி. ரகுச்சந்தர் அவங்க வந்திருக்காங்க. இப்போ அவங்க நமக்கு வந்து இந்த சிறுதானிய பயிர்களில் என்னென்ன நோய்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தி விவரங்கள் சொல்லுவாங்க.
சிறுதானிய பயிர்கள் எல்லா தட்பவெட்ப சூழ்நிலைக்கு எல்லா மண்ணு வகைக்கும் ஏற்ற மாதிரி பயிரிடக்கூடிய ஒரு நல்ல பயிராகும். அந்த சிறுதானிய பயிரில் மோஸ்ட்லி பார்க்க போனோம்னா நோய் மற்றும் பூச்சிகள் மற்றும் வறட்சியை நல்லா தாங்கி வளரக்கூடிய அளவுக்கு சிறுதானிய பயிர்கள் உள்ளன. அதில் வந்து சிறுதானிய பயிர்கள் நம்ம சொல்லும்போது சோளம், கம்பு மற்றும் மக்காச்சோளம் வந்து சிறுதானிய பயிர்களாக நம்ம கணக்கிடுறோம். அதிலே குறுதானிய பயிர்கள் நம்ம சொல்ல வரும்போது கேழ்வரகு, திணை, சாமை, வரகு, பனிவரகு மற்றும் குதிரவாளி, இவையெல்லாம் வந்து குறுதானிய பயிர்களாக நம்ம கணக்கிடுறோம். சிறுதானிய பயிர்களில் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா சமவெளி நிலங்களில் தான் பயிரிடுவாங்க. ஆனால் அதுவே குறுதானிய பயிர்கள்னு பார்க்கும்போது மலைப்பிரதேசங்கள் சார்ந்த பகுதியிலும் பயிரிடுவாங்க மற்றும் சமவெளியிலும் பயிரிடுவாங்க. குறுதானிய பயிர்கள் வந்து மண் மற்றும் நீர்வளம் குறைந்த மானாவாரி பயிர்களாக தான் நிறையா விவசாயிகள் பயிரிட்டு வருகிறாங்க. அதில் வந்து அதிக மகசூல் பெறுவதற்கு இப்பொழுது வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் புது புது ரகங்கள், உயர் விளைச்சல் தரும் ரகங்களையும் கண்டுபிடிச்சி கொடுத்துட்ருக்காங்க. அதில் பார்க்கும்போது நோய்கள் நம் பார்க்கும்போது அதோடைய இழப்பு வந்து 10%லேருந்து ஒரு 25% இழப்பு நோய்களால் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால. மற்றும் இப்போ நம்ம சிறுதானிய பயிர்கள்னு பார்க்கும்போது அதுக்கு நல்ல ஊட்டச்சத்து, அதுக்கு தேவையான சத்துக்களை கொடுத்து அதிக மகசூல் பெறுவதற்கான வாய்ப்புகள் விவசாயிகள் கொடுக்கறதில்ல. அதனால் பயிரில் வந்து நோய் தாக்கமும் அதிகமாக வருகிறது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போனோம்னா கேழ்வரகு. கேழ்வரகுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வேறு வேறு பெயரில் சொல்லுவாங்க. ஒரு சில இடங்களில் ராகின்னு சொல்லுவாங்க, ஒரு சில இடத்துல கேப்பன்றாங்க. அதே தருமபுரி மாவட்டம் மற்றும் பாப்பாரப்பட்டி ஏரியாவெல்லாம் போனீங்கன்னா ஆரியம்னு சொன்னால் தான் அவங்களுக்கு அந்த கேழ்வரகுன்ற இதுவே தெரியும். அந்த கிராம மக்களின் முக்கிய உணவாக கேழ்வரகு வந்து இன்றும் நிறைய இடத்துல இருக்கிறது. அதுவும் நம்ம தமிழ்நாடு பார்டர் ஏரியான்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கர்நாடகாவுக்கும் தேங்கனிக்கோட்டை என்ற இடத்துல வந்து அதிகமாக கேழ்வரகு பயிரிடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் முக்கிய உணவு வந்து கேழ்வரகாக தான் வச்சிட்ருக்காங்க. அவங்க பயிரிட்டு அதிலிருந்து வரக்கூடிய கேழ்வரகை சேமித்து வச்சு அதிலிருந்து உணவு, காலை உணவும் இரவு உணவும் கேழ்வரகுன்ற இதுவாக தான் யூஸ் பண்ணுறாங்க. அதில் கேழ்வரகுகள் பார்த்திங்கன்னா மாவு சத்து அதிகமாக இருக்கும், புரதச்சத்து அதிகமாக இருக்குது, வைட்டமின்கள், செரிமானத்துக்கு தேவையான நார் சத்துகளும் இந்த கேழ்வரகில் அதிகமாக இருக்குது. குடல் தொடர்பான புற்றுநோயிலிருந்தும் பாதிக்காமல் காப்பாற்றக்கூடிய வகையில் இருக்கிறது. இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 94,000 ஹெக்டர் பயிரிட்டு 1.25 லட்சம் டன்னு கேழ்வரகு உற்பத்தி செய்துக்கிட்டு வராங்க. அதில் பார்த்தோம்னா நோயின்னு பார்க்க போனோம்னா குலை நோய் அதுதான் மிக மிக முக்கியமான நோய். அது வந்து 3 வகையாக தோன்றும். அந்த செடிகளில் கேழ்வரகில் 3 கட்டங்களில் தோன்றும். ஒன்று வந்து இலையில், இலையில் பொறுத்தவரையில் இலை குலை நோயின்னு சொல்லுவோம். கழுத்தில் வரும்போது கழுத்து குலை நோயின்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து கதிர் வரும் தருணத்தில் கதிர் குலை நோயின்னு சொல்கிறாங்க. குலை நோய் தோன்றும் காலத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 15-25% வரையில் இழப்பு ஏற்படுகிறது. ஆனால் அதே அண்டை மாநிலமான கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா அவங்க தட்ப வெப்பநிலை ஏதுவாக இருக்கிறதுனால 50-70% இழப்பு இந்த நோயினால் ஏற்படுது. இப்போ குலை நோய், இலை குலை நோயோட அறிகுறின்னு பார்த்தோம்னா அது ஒன்றும் ஒரு பெரிய இது இல்லாமல் ஈஸியாக அறியக்கூடிய நோய் தான். இலையில் பார்த்திங்கன்னா கண் வடிவ புள்ளி வந்து சின்ன சின்ன புள்ளிகளாக தோன்றும் ஆரம்ப கட்டத்தில். மற்றபடி அது பெருசாகும் போது பார்த்திங்கன்னா கதிர் காம்பிலும் மற்றும் கீழேவும் நீளமான முட்டை வடிவ புள்ளிகளாக தோன்றும். அந்த இலையில் பார்த்திங்கன்னா அந்த கண் வடிவ புள்ளி வந்து சாம்பல் நிறமாக மாறிடும். அந்த ஓரத்தில் வந்து மஞ்சள் நிறமாக ஆகி அந்த இலையே வந்து முழுசாக மஞ்சளாகி எரிஞ்சா போல் தெரியும். அதனால் மஞ்சள் நிறமாக தென்படும் நோய் வந்து இலையில் வந்து இலை குலை நோய். நோயின் தாக்கம் அதிகமாக இருந்ததுன்னா பயிர் காய்ந்து இல்லைன்னா எரிந்தால் போல் தோற்றம் அளிக்கும். அதே இது பார்த்திங்கன்னா குலை நோய் வந்து 2வது வகையான கழுத்து குலை நோய் வந்து 2வதாக தோன்றும். அது வந்து 45-60 நாள் வரையில் பயிர் இருக்கும்போது அந்த நோய் தோன்றும். ஆரம்ப காலத்தில் நம்ம எப்படி பார்க்க போனோம்னா சாம்பல் கலந்த நீண்ட முட்டை வடிவ புள்ளிகள் தோன்றும். பிறகு என்னென்னா அந்த கழுத்து வந்து குலை நோயின் தீவிரத்தை பொறுத்து அது பூட்டு பிடிக்காமல் காஞ்சி தொங்கிவிடும். அது வந்து கழுத்து குலை நோய் சொல்லுவாங்க. 3வதாக நான் சொல்ல வேண்டியது வந்து கதிர் குலை நோய். கதிர் குலை நோயானது கதிர்மணிகளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த கதிர்மணிகளை பாதிக்கப்படுவதனால என்ன ஆகும்னா பெரும்பாலும் இழப்பு அதிகமாக இருக்கிறது இல்லாமல் கதிர்மணிகள் வந்து முற்றாமல் சுருங்கி அது சாவி ஆகிடும். அந்த மணிகள் பாதிக்கப்பட்டதுனால முக்கால்வாசி அந்த கதிர்கள் எல்லாம் காஞ்சி அப்படியே தொங்கிவிடும். அதனால் என்ன ஆகும்னா அந்த பயிர்கள் வந்து முற்றிலுமாக இழப்பு ஏற்படுகின்ற அளவுக்கு நமக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த நோய் எப்படி பரவுதுன்னு பார்த்தோம்னா இது தென்னிந்தியாவில் பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதம் முதல் மார்கழி மாதம் வரையில் பயிர்கின்ற பயிர்களில் அதிக அளவில் இந்த நோய் தென்படும். பொதுவாக வைகாசி மற்றும் ஆடி மாதம் வரையில் இந்த நோய் அதிகமாக தென்படுவதில்லை. அதே இந்த நோய் ஆடி மாதம் பின்பும் ஆவணி மாதத்தில் விதைக்கப்பட்ட பயிர்களில் ரொம்ப அதிகமாகவே தென்படும். ஏன்னா தட்ப வெப்ப நிலைக்கு தகுந்தா போல் இந்த நோய் பரவும் வீதம் அதிகமாகிடும். இது வந்து ஒரு பூஞ்சான நோய். அந்த பூஞ்சான வித்துக்கள் வந்து காற்று மூலமாக பரவி மற்ற பயிர்களையும் தாக்கக்கூடியது. அதனால் தை மாதத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த நோய் தாக்கம் அதிகமாக தென்படுவதில்லை. யூஸ்வலாகவே வந்து இலை குலை நோய் பார்த்திங்கன்னா நாற்றங்காலில் அதிகமாக இருக்கும். அப்புறம் 45 நாள் வரும்போது கழுத்து குலை நோய் இருக்கும். அதுவே மணி பூட்டு அதிகரிக்கும் போது கதிர் குலை நோய் வரும். இதுதான் இந்த 3 குலை நோய்கள். அதை எப்படி கட்டுப்படுத்தலான்னு பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியான மெத்தட், எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை கொண்டு இந்த நோயை கட்டுப்படுத்தலாம். நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கோ-14 என்ற ரகம் இந்த நோய்களிலிருந்து எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களாக கருதப்பட்டு வெளியிடப்பட்டு பயிரிடப்படுகிறது. அப்படி இல்லைனாலும் ஜிபியு 28 மற்றும் 48 இந்த ரகங்களும் இந்த நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களாக இருக்கிறது. அப்படியே இந்த நோய் கதிர் மற்றும் கழுத்து குலை நோய் வரும்போது காப்பாற்றணும்னா விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். ஒரு கிலோ விதைக்கு 4 கிராம் திராம் அல்லது 4 கிராம் கேப்டான் விதை நேர்த்தி செய்து விதைத்தால் இலையில் தோன்றும் குலை நோயை வருவதை தடுக்கலாம். மற்றும் இது இயற்கை முறை வேளாண்மைன்னு பார்க்கும்போது இந்த மருந்தெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் என்ற எதிர் உயிர் பாக்டீரியா, இந்த பாக்டீரியா ஆனது மண்ணில் வாழக்கூடிய தன்மை அதிகம். இந்த பாக்டீரியா வந்து மண்ணில் வாழ்ந்து செடியை வந்து ஊக்குவிக்கும். ஊக்குவிக்கிறதுனால செடி நல்லா வளர்கிறதுனால நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாக வரும். அந்த செடியிலும் உண்ணும் எதிர்ப்பு திறன் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் கலவை, அது வந்து தூள் கலவையாக எல்லா கடையிலையும் கிடைக்கும் மற்றும் வேளாண்மை பல்கலைக்கழகத்திலையும் கிடைக்கிறது. அதுக்கு வந்து 10 கிராம் 1 கிலோ விதை என்ற கணக்கில் போட்டு விதை நேர்த்தி செய்து விதைத்தால் இந்த குலை நோயிலிருந்து வருவதை காப்பாற்றலாம், இலை குலை நோயிலிருந்து. மற்றபடி கழுத்து மற்றும் கதிர் குலை நோய் வருவதிலிருந்து காப்பாற்ற வேணும்னா இந்த சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் அந்த எதிர்ப்பு பாக்டீரியா வந்து 1 கிலோ கலவை வந்து 75 ரூபா தான். இப்போ நம்ம வந்து 1 ஏக்கருக்கு 8 கிலோ விதை நேர்த்தி செய்கிறோன்னா 1 கிலோக்கே 10 கிராம் தான் நம்ம எடுக்கிறோம். அந்த 10 கிராம் பார்க்க போனால் 7-6 ரூபா. ஸோ 8 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையிலே விதை நேர்த்தி செய்து விடலாம். அதே மருந்து, பூஞ்சான மருந்து வச்சு விதை நேர்த்தி செய்யணும்னா 100 கிராம் கார்பன் டென்சிம் பார்த்திங்கன்னா 150 ரூபா ஆகுது. அதுக்கு வந்து 2 கிராம் தான் நம்ம எடுக்க போகிறோம். பட் அதோடைய காஸ்ட்டுன்னு பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக தென்படும். மற்றும் பூஞ்சான மருந்து நம்ம உபயோகிப்பது இயற்கை வேளாண்மைக்கு உகந்ததல்ல. அதனால் இந்த எதிர் உயிர்கொல்லி பாக்டீரியா நீண்ட நாள் வாழக்கூடியது மண்ணில், அதனால் ரொம்ப நாளைக்கு நோய் எதிர்ப்பு திறனும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் இந்த எதிர் உயிர் பாக்டீரியா விதை நேர்த்தி செய்து விதைத்தால் குலை நோயிலிருந்து காப்பாற்றலாம். மற்றும் கழுத்து மற்றும் கதிரில் தென்படும் குலை நோயை கட்டுப்படுத்த நம்ம சூடோமோனாஸ் கலவையே 2 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் கலந்து 45 நாள் இல்லை 60 நாள் உள்ள பயிர்களில் 1 தடவை தெளிக்க வேண்டும். 15 நாள் இல்லை 20 நாள் இடைவெளியில் இன்னொரு முறை தெளித்தால் இந்த நோயிலிருந்து முழுமையாக காப்பாற்ற முடியும். அது வந்து மிக மிக முக்கியமான இயற்கை வேளாண்மையில் நாம் பார்க்கும்போது சூடோமோனாஸ் ஃப்ளோரசன் எதிர் உயிர்கொல்லியை உபயோகப்படுத்துவதனால் ரொம்ப ஏற்றதாக இருக்கும். மற்றபடி அடுத்த நோயின் நாம் பார்க்க போனோம்னா இந்த கேழ்வரகு பொறுத்தவரையில் இலைப்புள்ளி நோய் பார்த்திங்கன்னா இந்த நோய் பயிரின் பல்வேறு பகுதியில் தாக்கினாலும் இலையில் தான் வந்து இது இந்த நோயோடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். முதல்ல ஒரு கருப்பு நிற திட்டு மாதிரி தோணும் இந்த இலையில், அப்புறம் வந்து புள்ளி வந்து பெருசாயி அந்த லீஃப் முழுதும் படர்ந்துடும். இலையில் மட்டும் இல்லாமல் இலை உரை மற்றும் தண்டுலேயும் இந்த கதிர் வேர்பகுதியிலையும் இந்த இலைப்புள்ளி நோய் வந்து அதிகமாக தென்படும். இது வந்து பூசானத்தினால் வரக்கூடிய ஒரு நோய் தான். பார்த்தோம்னா அது விதையில் மேலேயே அந்த வித்துக்கள் ஒட்டி இருப்பதுனால இந்த விதையை நம்ம போடும்போது அந்த விதையிலேருந்து வரக்கூடிய வித்துக்கள் திரும்ப இந்த பயிரை தாக்க வல்லது. இந்த இளம் பழுப்பு நிற புள்ளிகள் தான் அது வந்து மஞ்சளாகி அந்த இலையை வந்து அப்படியே தீஞ்சால் போல் ஆக்கிவிடும். அதனால் இந்த நோய் முதிரும் முன்பே வந்து அதுக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களையோ அல்லது மருந்துகளையோ அடித்து கட்டுப்படுத்தலாம். இதுக்கும் ஏற்கனவே நான் கூறியது போல் சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் 2 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் கலந்து 45 நாள் இருக்கிற பயிரில் ஸ்ப்ரே பண்ணோம்னா இந்த இலைப்புள்ளி நோய் வருவதிலிருந்து மிக எளிய முறையில் கட்டுப்படுத்த முடியும். இந்த நோய் வந்து விதைகள் மூலமாக பரவினாலும் அடுத்த பரவுறது வந்து வித்துக்கள் வந்து காற்று மூலமாகவும் போகும் ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு. அதனால் அந்த தட்பவெப்பநிலை மழைக்காலமாக இருந்தனால் இந்த நோய் அதிகமாக தென்பட வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களான கோ 13 இல்லது 14 ரகங்களை பயிரிடலாம். ஸோ அடுத்தபடியாக கேழ்வரக்க அடுத்தது பார்த்தோம்னா நம்மளுக்கு இலைத்துறு நோய், அது எந்தெந்த பயிர்களில் வரும்னு பார்த்தோம்னா தினை, சாமை, பனிவரகு, இது முக்கியமான குறுதானிய பயிர்களில் இந்த இலைத்துறு நோய் வரும். இந்த இலைத்துறு நோய் பார்த்திங்கன்னா இலையில் ஒரு 40 நாள் வயதுடைய பயிர்களில் இந்த நோய் இலையின் கீழ் மற்றும் மேல் பகுதியில் சிவப்பு கலந்த ஊதா நிற கொப்பளம் போல புள்ளிகள் தென்படும். அந்த புள்ளிகள் வந்து மேலேயும் கீழையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஊதா கலரில் இருக்கும். நம்ம கையால் அப்படி தொட்டு பார்த்தாலே பார்த்தோம்னா நம்ம கையில் ஊதா கலர் பவுடர் இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் இல்லை, இந்த துருநோயினோட அறிகுறி தான். அதனால் மகசூல் வந்து அதிகமாக பெற முடியாமல் காஞ்சி சீக்கிரமாக அந்த பயிர்களின் நாட்களை வந்து குறைச்சிரதுனால துருநோய் வந்து நம்ம வந்து ஒரு முக்கிய நோயாக கருதுகின்றோம். அந்த நோயை காற்று மூலமாக தான் பரவுது. அந்த துருன்றது வந்து அது வித்துக்கள், அந்த பூஞ்சான வித்துக்கள் வந்து ஒரு பயிர்லேருந்து இன்னொரு பயிருக்கோ இல்லை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கோ காற்று மூலமாக பரவி ஒரு நாள் இல்லை ரெண்டே நாள்லேயே பார்த்திங்கன்னா முழு நிலமும் பார்த்திங்கன்னா ஊதா கலரில் மாறிடும். இந்த நோய் வந்து காற்று மூலமாக பரவுறதுனால அதுக்கு முக்கியமாக நம்ம மருந்து அடிக்க வேண்டிய அவசியம் சில காலகட்டங்களில் ஏற்படுகிறது. அதற்கு வந்து ஒரு ஹெக்டருக்கு 1 கிலோ மேங்கோசெப் அல்லது நனையும் கந்தகம் 2 கிலோ என்ற அளவில் தெளித்தால் இந்த நோய் தாக்கத்திலிருந்து காப்பாற்றலாம். அப்புறம் தினை, சாமை, குதிரவாளியை பார்த்தோம்னா இன்னொரு நோயும் வரக்கூடிய அதே காலகட்டத்தில் வரக்கூடிய நோய் என்னென்னு பார்த்தோம்னா இலைக்கருகல் நோய். அது இங்கிலீஷில் வந்து லீஃப் பிளைட்டுன்னு சொல்லுவாங்க. இது இலையின் மேற்புறத்தில் நீள் வட்ட வடிவ காய்ந்த புள்ளிகளாக தென்படும். பின்ன அந்த புள்ளியெல்லாம் பார்த்திங்கன்னா வைக்கோலில் இருக்கிற மாதிரி காஞ்சி நீட்டாக மஞ்சள் கலராக மாறி அப்படியே ஓரப்பகுதியெல்லாம் காய ஆரம்பிச்சிடும். இதனால் என்னென்னா நாளடைவில் அந்த மாட்டுக்கு நம்ம தீவனமாக போடுகின்ற கதிர் எல்லாமே வந்து மாட்டுக்கு போட முடியாத நிலவெளியில் காஞ்சி விடும். அதனால் இந்த நோயும் வந்து காற்று மூலமாக பரவுறதுனால இதுக்கும் நம்ம வந்து பூஞ்சான மருந்து தேவை இருப்பின் தெளிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். இந்த நோய் வந்து விதை நேர்த்தி செஞ்சு விதைச்சா ஒரு 30-40 நாள் வரையில் இந்த நோய் வராமல் இருக்கலாம். விதை நேர்த்தி செய்யணும்னா நாம் முன்கூட்டி கேழ்வரகு சொன்னாமலே கேப்டான் அல்லது திராம் 4 கிராம் 1 கிலோ விதைக்கு விதை நேர்த்தி செஞ்சு விதைக்கலாம். மற்றபடி வளர்ந்த செடியாக இருந்ததுன்னா மேங்கோசெப் அல்லது கேப்டோஃபால் போன்ற பூஞ்சான மருந்து 1 ஹெக்டருக்கு 1 கிலோ என்ற விகிதத்தில் தெளித்து காப்பாற்றலாம். மற்றபடி குதிரவாளி இன்னொரு முக்கியமான குறுதானிய பயிருன்னு குதிரவாளி. அது வந்து பார்த்திங்கன்னா மதுரை பக்கத்தில் எல்லாமே கோயில்பட்டி அந்த மாதிரி ஏரியாவிலலாம் இந்த குதிரவாளியை பயிரிடுறாங்க. அதில் வந்து கதிர் பூசின நோய் மட்டும்தான் வரும். அது எப்படி வரும்னா அந்த கதிரில் நோயானது பல வகையான பூஞ்சானம் வளர்ந்து அந்த விதையை வந்து நம்ம எதுக்குமே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு மாறிடும். அதில் வந்து நிறையா பூஞ்சானம் வர்றதுனால என்னன்னா அந்த பூஞ்சானம் வந்து கருப்பு கலரில் அந்த கதிர்கள் வந்து தாக்கிறதுனால கதிர் மணியின் மேலே வந்து வெண்மை நிறமாக இருக்கும். பின்னால் பார்த்திங்கன்னா அது இளஞ்சிவப்பாகவும் மாறும், கருமையாகவும் மாறும். ஒரே அந்த கதிரில் பார்த்திங்கன்னா 4 கலரும் இருக்கும், மஞ்சள் கலரும் இருக்கும், கருப்பு கலரும் இருக்கும், வெள்ளையாகவும் இருக்கும். ஏன்னா நிறையா பூஞ்சான விதைகள் அதில் படுறதுனால ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால மழை காலத்தில் நிறையா பூஞ்சானம் வர்றதுனால அதில் வந்து அந்த நச்சுத்தன்மை வந்து இந்த பூஞ்சானத்தினால அந்த பயிர்களில் கதிரில் அதிகமாகிடும். அதனால் அந்த கதிரிலேருந்து எடுக்கிற பயிரை வந்து நம்ம வேறு எதுக்குமே உபயோகப்படுத்த முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுறோம். அதனால் இந்த பூசணத்திலேருந்து இந்த பயிர் நம்ம காப்பாற்றணும்னா நம்ம விதைக்கிற நாளும் மழை வர நாளில் கதிர் வர டேட்டும் கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கணும். இல்லைன்னா கதிர் முற்றுவது வந்து மழை காலத்துக்கு முன்பாக இருந்ததால் ரொம்ப ஏதுவாக இருக்கும். அதனால் முதல்ல நம்ம அறுவடை பண்ணிடலாம், மழையிலேருந்து இந்த கதிர் பூசணத்துலேருந்து காப்பாற்றலாம், மணிகளை வந்து முற்றிலுமாக காப்பாற்றலாம். இல்லைன்னா அந்த மணிகள் என்ன ஆகும்னா இந்த பூஞ்சானம் வளர்ந்ததுனால அதில் வந்து நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும், மற்ற தீவனத்துக்கோ மற்ற மனிதர்களுக்கோ நம்ம உபயோகப்படுத்த முடியாத நிலைமைக்கு ஆகிடும். அதனால் இதுக்கு வந்து நம்ம மழை காலத்தில் வந்து அந்த மணிகள் கதிர் வரும் தருணம் வந்து இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடியாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா அதுக்கு பின்னால் வரா மாதிரி விதைக்க வேண்டும். அப்படி கொஞ்சம் வரா மாதிரி இருந்ததுன்னா ஒரு தடவை மருந்து அடிக்கலாம். பட் அது முழுசுமாக சரியாகும் என்பது நம்ம கூற முடியாது. ஏன்னா அதில் ஒரு நாலஞ்சு பூசணம் இருக்கிறதுனால எப்படியும் நச்சுத்தன்மைகள் வரக்கூடிய அளவுக்கு அதில் அதிக வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பூஞ்சான மருந்து என்று சொல்லும்போது ஒரு ஹெக்டருக்கு ஒரு கிலோ மேங்கோசெப் அல்லது கேப்டான் திணைக்கு சொன்ன மாதிரி இந்த இதுக்கும் தெளித்து இந்த நோய் தாக்கத்திலிருந்து குறைக்கலாமே தவிர அந்த நச்சுத்தன்மையிலேருந்து குறைக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்த்துட்டோம் திணை, சாமை, குதிரவாளி பார்த்ததில் இன்னொரு முக்கியமான குரு தானியம்னா வரகு. கடலூர் மாவட்டம் மற்றும் விருதாச்சலத்தில் ஏகப்பட்ட வரகு பயிரிடுறாங்க. அதில் ஒரே ஒரு நோய் தான் வரும், அதுவும் பார்த்திங்கன்னா கரிப்பூட்ட நோய். அந்த கரிப்பூட்ட நோயானது வந்து பூஞ்சான கிருமியால் தான் உருவாகுது. நோய் பாதிக்கப்பட்ட மணிகள் பார்த்திங்கன்னா முட்டை போல் வடிவு இருக்கும், கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். முதல்ல வந்து சில்வர் அந்த வெள்ளை கலரில் படிஞ்சிருக்கும். அது கொஞ்சம் முதிர் அடையும் போது பார்த்திங்கன்னா அப்படியே கருப்பு கலரில் குண்டு குண்டாக ஆகிடும். அது வெடிச்சதுன்னா அது வந்து ஏகப்பட்ட கருப்பு கலரு வித்துக்கள் பரவி மற்ற செடிகளையும் போய் தாக்கிடும். அதனால் என்ன ஆகும்னா நம்ம அந்த மற்ற கதிரில் விழும்போது அதே கதிர்களையும் மணியும் எடுத்து அடுத்த பருவத்துக்கு நம்ம அந்த விதையை உபயோகப்படுத்துவோம். அப்போ பார்த்திங்கன்னா இந்த நோய் வந்து இந்த தடவை ஒரு 15% இருந்துன்னு வச்சிங்களேன், அடுத்த தடவை 30% ஆகிடும். திரும்ப திரும்ப அதே விதையை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா முற்றிலும் இந்த நோயை தாக்கக்கூடிய ஒரு பயிரை பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல்டில் எல்லா கிராப்புமே அஃபெக்ட் ஆகிருக்கும். பட் இந்த நோய் பார்த்திங்கன்னா முதல்ல செடியிலையோ இதுலேயோ தென்படவோ தென்படாது. அந்த கதிர் வரும் தருணத்தில் இந்த கரிப்பூட்ட நோய் சாட்டை போல் அந்த கதிர் வராமல் இந்த வெறும் கருப்பு கலர் வித்துக்கள் மட்டும்தான் வரும். இந்த நோய் வந்து ரொம்ப முக்கியமான நோய் வரகை பொறுத்தவரையில். இது வராமல் தடுக்கணும்னா முதல்ல அந்த கரிப்பூட்ட நோய் தாக்கிய கதிர்களை அறுத்து அழித்து விட வேண்டும். மற்றும் கோடை உழவு இல்லை பயிர் சூழ்ச்சி செய்வதன் மூலம் இந்த நோயின் தாக்கத்தை குறைக்கலாம். மேலும் இந்த பாதிக்கப்பட்ட கதிர்களை வந்து முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சிட்டோம்னா அதை எடுத்து அழித்திட்டோம்னா இந்த நோய் பரவுதலை வந்து நாம் தடுக்கலாம். அதனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நோயின் பார்க்கும்போது கேழ்வரகு பொறுத்தவரையில் குலை நோய், திணை, பனிவரகு, வரகு மற்றும் சாமை இதில் வந்து நம்ம நோய் தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிறது இல்லை. இந்த நோய் தாக்கம் வருவதற்கு முன் காற்று நல்ல மகசூல் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
நேயர்களே, இதுவரைக்கும் சிறுதானிய பயிர்களில் ஏற்படக்கூடிய நோய்கள் பற்றியும் அந்த நோய்களுக்கான மேலாண்மை முறைகள் பற்றியும் சிறுதானியங்கள் துறை பேராசிரியர் முனைவர் தி. ரகுச்சந்தர் அவங்க நமக்கு நிறைய விவரங்கள் சொன்னாங்க. அவங்க சொன்ன இந்த விவரங்களுக்காக அவங்களுக்கு உங்கள் சார்பிலையும் நிலையத்தின் சார்பிலையும் நன்றி தெரிவித்து விடைபெற்றுக்கலாம். நன்றி சார், வணக்கம். இதுவரை சிறுதானியங்கள் உற்பத்தி மற்றும் பதப்படுத்துதல் என்ற சமுதாய வேளாண்மை பள்ளி பாடத்தொடரில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக சிறுதானிய பயிர்கள் துறை பேராசிரியர் முனைவர் தி. ரகுச்சந்தர் அவர்கள் நடத்திய சிறுதானிய பயிர்களில் நோய் மேலாண்மை குறித்த 6வது பாடம் கேட்டீர்கள். இந்த நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் நபார்ட்.
கிராமங்கள் அனைத்தையும் இணைக்கிறது நபார்டு. கிராமங்கள் செழிக்க, தேசம் செழிக்கும். முன்னேறு கிராமம், முன்னேறு இந்தியா.
தொடர்வது சிறுதானியங்கள் குறித்த பாடல்.
தானியோ சிறுதானியோம் வளமான வாழ்வு தரும் தானியோம், தானியோம் குறு தானியோம் ஊட்டச்சத்து குறைபாடு போக்கிடும், தானியோம் சிறுதானியோம் வளமான வாழ்வு தரும் தானியோம், தானியோம் குறு தானியோம் ஊட்டச்சத்து குறைபாடு போக்கிடும். தெனசாம வரகு பனிவரகு குதிரைவாளி குதிரைவாளி கம்பு சோளம் அக்கா சோளம் கேழ்வரகு கேழ்வரகு தானியமா சமைத்து உண்ண சிறந்தது, ஆமா சிறந்தது மதிப்பு கூட்டி மாத்திடவும் உகந்தது, மதிப்பு கூட்டி மாத்திடவும் உகந்தது. தானியோம் சிறுதானியோம் வளமான வாழ்வு தரும் தானியோம், தானியோம் குறு தானியோம் ஊட்டச்சத்து குறைபாடு போக்கிடும். தண்ணி தேவை குறைவா உள்ள பயிரிது பயிரிது பூச்சி நோய் மிகவும் தாக்கா பயிரிது பயிரிது அனைத்து வகை மண்ணிலும் வளருமே, ஆமா வளருமே பல்லுயிர் பெருக்கத்துக்கு உதவுமே, பல்லுயிர் பெருக்கத்துக்கு உதவுமே. தானியோம் சிறுதானியோம் வளமான வாழ்வு தரும் தானியோம், தானியோம் குறு தானியோம் ஊட்டச்சத்து குறைபாடு போக்கிடும். வானம் பார்த்த பூமிக்கு உகந்தது உகந்தது பருவநிலை மாற்றத்துக்கு ஏற்றது ஏற்றது உணவு பாதுகாப்புக்கு உகந்தது, ஆமா உகந்தது நஞ்சான துரித உணவுக்கு மாற்றிது, நஞ்சான துரித உணவுக்கு மாற்றிது. தானியோம் சிறுதானியோம் வளமான வாழ்வு தரும் தானியோம், தானியோம் குறு தானியோம் ஊட்டச்சத்து குறைபாடு போக்கிடும். நார்ச்சத்து புரதச்சத்து நிறைந்தது நிறைந்தது கால்சிய இரும்பு சத்து நிறைந்தது நிறைந்தது உடற்பருமன் கொழுப்ப இது குறைக்குது, ஆமா குறைக்குது நோய் எதிர்ப்பு சக்தியைத்தான் பெருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியைத்தான் பெருக்குது. தானியோம் சிறுதானியோம் வளமான வாழ்வு தரும் தானியோம், தானியோம் குறு தானியோம் ஊட்டச்சத்து குறைபாடு போக்கிடும். மண்வளத்தை காக்க உகந்த பயிரிது பயிரிது பயிர்ச்செலவு குறைவா உள்ள பயிரிது பயிரிது உணவு பஞ்சம் தீர்க்கும் நல்ல பயிரிது, ஆமா பயிரிது பயிர் செய்து பயனடைவீர் தோழர்களே, பயிர் செய்து பயனடைவீர் தோழர்களே. தானியோம் சிறுதானியோம் வளமான வாழ்வு தரும் தானியோம், தானியோம் குறு தானியோம் ஊட்டச்சத்து குறைபாடு போக்கிடும். சிறுதானியம் வேளாண்மைக்கு உயிர் நாடி உயிர் நாடி குறுதானியம் வேளாண்மைக்கு உயிர் நாடி உயிர் நாடி வருங்காலம் நல்லா இருக்கும் நாட்டுக்கு, ஆமா நாட்டுக்கு இந்தியா போன்ற தானியம் உள்ள நாட்டுக்கு, இந்தியா போன்ற தானியம் உள்ள நாட்டுக்கு. தானியோம் சிறுதானியோம் வளமான வாழ்வு தரும் தானியோம், தானியோம் குறு தானியோம் ஊட்டச்சத்து குறைபாடு போக்கிடும். தானியோ சிறுதானியோ.
இந்த பாடலை எழுதி பாடியவர் நமது பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முனைவர் மு. ரா. லதா அவர்கள்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தான்.